ಭಾಸ್ಕರ ಮಂತ್ರ ಚಂದ್ರಾಂಶುರ್ ಭಾಸ್ಕರ ದ್ಯುತಿ ನಾಪತಿ ಗುಣ ವಿಶ್ವಕಂ ಓಜತ್ತೇಜೋದ್ಯುತಿ ಶಿಖರ ಎನ್ನ ಕೂಡಿದಾನ 275 ನಾಮ ಭಗವಾನುಡಿಯ ನಾಮ ಕಂಡ ಭಗವನ್ ನಾಮಾವ அனுசந்தானம் பண்ணினாலே மனுஷனுடைய ஜென்மா கடத்தேரும் பல பிறவைகளில் அவன் பிறந்து இறந்து பிறந்து இருந்து சம்சாரத்தில் தாபத்தை அடைஞ்சிட்டுருக்கான். முன்னுக்கு வரக்கூடியதான வழியானது தெரியலை. அப்படி இருக்கக்கூடியதான அவனுக்கு ஒரு வழியை காட்டி மறுபடியும் இந்த சம்சாரத்தில் தத்தளிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு உபாயமானது வேதம் சொல்லியிருக்கு. அந்த சொல்லக்கூடியதான உபாயங்கள்ல நாம பாராயண பிரீதா பகவானுக்கு நாமாக்களை சொன்னா போதும். கலவு சங்கீர்த்திய கேசவம் மற்ற யுகங்கள்ல தியானம் பண்ணணும், தபஸ் பண்ணணும், தானங்கள்லாம் பண்ணணும். ஆனா கலியுகத்துல வெறுமனை பேசினா போதும், பகவான் நாமாவை சொன்னா போதும். நாமாவுக்கு அவ்வளவு மகிமை இருக்குன்னு சொல்ற அந்த நாமாவை சொல்லும் பொழுது அந்த நாமாக்களுடைய அர்த்தத்தை புரிஞ்சுட்டு சொன்னா இன்னும் விசேஷம் சார். ஏன்னா இந்த அர்த்தமானது மனுஷர்களுக்கு உபனிஷத் அர்த்தத்தை ஞாபகப்படுத்துது. இந்த நாமாக்களை சொல்லும் பொழுது பீஷ்மாச்சாரியார் யானி நாமானி கவுணானி விக்கியாதானி மகாத்மனா, எந்த நாமாக்கள் வேதங்களில் முன்னாலேயே தெரிஞ்சிருக்கோ அந்த நாமாக்களைத்தான் நான் சொல்கிறேன். ஆகையால் இது வேதத்தில் இருக்கக்கூடியதான தத்துவத்தை புரிந்து கொண்டு அதுல இருக்கக்கூடியதான அழகான அந்த ஸ்வரூபத்தை இங்க நான் உங்களுக்கு பிரித்து சொல்றேன் அப்படின்னு இருக்க. ஆகையால் அந்த நாமாக்கள்ல சிபிவிஷ்டா பிரகாசனா வரைக்கும் பார்த்தோம். பிரகாசஸ்வரூபமாக இருக்கிறவர் பகவானுக்கு ஸ்வரூபம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு அதுல பிரகாச வடிவமா இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் சைத்தன்ய வடிவமா இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்தை சொல்லக்கூடிய நாமாவே பார்த்தோம். இப்ப இந்த பிரகாசத்திலேயே அவர் எப்படி அந்த பிரகாசத்தோட இருக்கார் அதை சொல்றதுக்காக ஓஜா தேஜா தியுதிதரா, ஓஜஸ்ஸு தேஜஸ்ஸு தியுதி எனக்கூடியதான மூன்றுகளையும் உடையவர் அப்படின்னு. நம்ம சரீரத்துல ஓஜஸ் இருக்கு தேஜஸ்ஸும் இருக்கு, ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கு. ஓஜஸ்ஸு அப்படின்னு என்ன, சாரீரிகமான ஒரு பலம், எந்த காரியத்தையும் செய்யக்கூடியதான தகுந்ததான ஒரு பலம் அது மனுஷனுக்கு இருக்கணும். அது இருக்கத்தொட்டு தான் எழுந்துக்கிறோம், நடக்கிறோம், மற்ற எல்லா செயல்களையும் பண்றோம். இந்த ஓஜஸ்ங்கிறது உள்ள இருக்கக்கூடியதான இந்த சைத்தன்யத்தினால நமக்கு ஏற்பட்டது. இந்த ஓஜஸ்னால தான் யவனத்துல நமக்கு கர்வம் ஜாஸ்தியா இருக்கு. நான் எந்த செயலையும் செய்வேன், எதையும் பண்ண முடியும், ஓடுவேன், எல்லாவற்றையும் அது எவ்வளவு வெயிட்டா இருந்தாலும் நான் தூக்குவேன், இப்படிப்பட்டதான ஒரு தைரியம் வருது பார்த்தா இது ஓஜஸ். சோ சாரீரிகமான பலம் ஓஜஸ். கொஞ்ச நாள் ஆனா இந்த சாரீரிக பலமானது குறைஞ்சு போயிடும். ஆனால் அதுக்கு மேல இன்னொரு பலம் இருக்கு, அது தேஜஸ்ன்னு பேர். இந்த தேஜஸ்ங்கிறது வில் பவர், அந்த மனுஷனுக்கு உள்ள இருக்கக்கூடியதான ஒரு சக்தி. அதனால் நான் எதையும் பண்ண முடியும் எனக்கூடியதான ஒரு தைரியம். அந்த ஒரு சக்தியானது ஈஸ்வர அனுகிரகத்தினால்தான் கிடைக்கிறது. ரொம்ப பேருக்கு இவ்வளவு பெரிய காரியமா என்னால முடியாதும்பா, ஆரம்பிச்சு பார்ப்போமே அப்படின்னு சில பேர் ஆரம்பிப்பார். இந்த தேஜஸ் பிராகல்பியம் எல்லாமும் பண்ணக்கூடியதான சாமர்த்தியம் உண்டு, பகவான் இருக்கு அந்த சாமர்த்தியத்தை கொடுத்திருக்கார் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கு பார்த்தல, இதுதான் தேஜஸ். இதுதான் பிரம்மவர்த்தஸ்ன்னு கூட சொல்றது, லீடர்ஷிப் குவாலிட்டி. யாராவது சொன்னா பண்ண முடியும், பண்ணுவோம், வாங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பிப்போம். இண்டிவிஜுவலா நானே பண்றேன்னு இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து ஒரு காரியத்தை பண்ணி அதனால அதிகமான ஒரு பலத்தை அடையக்கூடியதான சாமர்த்தியம். இது அடுத்ததாக இருக்கக்கூடியது தேஜஸ்ன்னு பேர். ஓஜஸ் தேஜஸ் ஆனப்புறம் தியுதி, தியுதினா புத்தி சக்தின்னு பேர். அந்த நாக்கு எந்த காரியத்தை முடியுமோ அந்த சமயத்துக்கு டக்குன்னு ஒரு டெசிஷன் எடுக்கிறது. இந்த மூணும் உள்ள இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளால் தான் பண்ண முடிகிறது. சர்வமும் அவரால் தான் முடிகிறது. அந்த மூணும் அவரிடத்துல இருக்கு. அதனால தான் அவருக்கு ஓஜஸ் தேஜோ த்யுதி தரஹா. இந்த மூணு நாமாக்கள் தனித்தனியா சொல்லலாம். ஓஜோ தரஹா, தேஜோ தரஹா, த்யுதி தரஹா அப்படின்னு சொல்லலாம். த்யுதிமான் அப்படின்னு சொல்ல போறோம். ஆனா இது சொல்றதுக்கு என்ன, ஓஜஸ் தேஜோ த்யுதி தரஹா அப்படின்னு இந்த மூணும் ஒரே வியக்தியின் இடத்துல இருக்கு. அந்த ஒரு சைத்தன்யத்தின் இடத்துல தான் நமக்கு இத்தனையும் வருது. நமக்குள்ள இருக்கிற ஒரு சைத்தன்யம் என்னது என்று சொல்ல முடியாததான சைத்தன்யம், வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாததான ஒரு சைத்தன்யம், நான் நான் என்று மட்டும் அறியக்கூடியதான ஒரு சைத்தன்யம், அதுதான் மனசுலையும் புத்திலையும் சரீரத்திலையும் பிரதிபலனைக்கு கொடுத்து நமக்கு இப்படிப்பட்டதான திறமையெல்லாம் கொடுக்கிறது. ஆகையால் பகவானுக்கு என்ன பேரு, ஓஜஸ் தேஜோத்யுதி தரஹா. ஓஜஹா பிராணபலம். இந்த பிராணனுக்கு இருக்கிற பலம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இந்த பிராணனுக்கு பலம். நமக்கு சாதாரணமாக தெரியல, அது வயசாக தெரியுது. உட்கார்ந்து நம்ம எழுந்துக்கிறத நம்மளாலேயே முடியல. சின்ன வயசுல குதிச்சு எழுந்துட்டோம், எதையும் பிடிச்சுக்காம எழுந்துட்டோம். வயசாக பூமியை பிடிச்சுன்னு எழுந்துக்கிறான், ரெண்டு கையும் ஊனி எழுந்துக்கிறான். அதுவும் முடியாமல் அவ கொஞ்சம் சாஞ்சுட்டு வேற ஏதோ சேரையோ பிடிச்சுட்டு எழுந்துக்கிறான். இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா இன்னொருத்தர் கை கொடுத்தாதான் எழுந்துக்க முடிகிறது. கீழே உட்கார்றது இல்லை, உட்கார்ந்தா எழுந்துக்க முடியாதுன்னு ஒரு பயம். இப்படிப்பட்டதான் இதெல்லாம் என்ன, பிராணனுடைய பலம். அந்த பிராணனுடைய பலம் இருக்கத்தொண்டு தான் நம்ம எல்லாத்தையும் எழுந்துக்கிறோம். அந்த பிராண பலம் இருக்கு பார்த்தேடா, அதுக்கு அதான் பிசிக்கல் பவர்னு சொல்றது. அந்த சாரீரிகமான பலம் இருக்க இதுக்கு ஓஜகான்னு பேர். அப்ப தேஜஸ்ன்னு என்ன, சௌரியாதையோ குணாகா பிராகல்பியம், நான் எதையும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியமான ஒரு குணம் இருக்கு பார்த்தீங்களா, மனோதைரியம் வில் பவர்னு சொல்றது. இதை நான் எதையும் பண்ணக்கூடியதான சாமர்த்தியம் எனக்கு உண்டு, நான் பண்ணுவேன் எனக்கூடியதான ஒரு நம்பிக்கை. சில பேரால முடியும், இருந்தாலும் அவளுக்கு சொல்லணும் பண்ண முடியாதுன்னு அவள் அப்படி வெறுமனை உட்கார்ந்துட்டு இருப்பார். அனுமாருக்கு எந்த காரியமும் பண்ண சாமர்த்தியம் இருக்கு, ஆனா அவருக்கு ஞாபகப்படுத்தணும், ருஷி சாபத்தினால அப்புறம் ஏற்பட்டது. இதை பண்ண முடியும்னு சும்மா உட்காந்துருப்பார். அனுமாரே நீர் பண்ணுவேர் அப்படின்னு அரைஞ்சு, சரி பண்றேன் அப்படின்னு அரைஞ்சுவர். அதே போல இந்த மனுஷர்களுக்கு தைரியம் ஒரு பிராகல்பியம் வரணும், அதுதான் சௌரியம்னு பேர். சௌரியம்னு யுத்தத்துல சண்டை போடுறது மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் சௌரியம் இருக்க. எதை நான் பண்ணுவேன் எனக்கூடியதான ஒரு நம்பிக்கை. மனுஷனுக்கு நம்பிக்கை இருந்தால் எல்லா காரியமும் முடியும். நம்பிக்கையை தளர விடப்படாது. அந்த நம்பிக்கையானது நமக்கு கொடுக்கறது பகவானுடைய ஒரு கட்டாட்சம். பகவான் என்ன அனுகிரகம் பண்ணியிருக்கார், நிச்சயமா நான் இதை சாதிப்பேன் எனக்கூடியதான நம்பிக்கை நமக்கு வறுமையானால் எதையும் சாதிக்கலாம். மனிதனுடைய மனதில் எவ்வளவு சக்தி இருக்கு, இன்னொரு உலகத்தை படைக்கக்கூடியதான சக்தி இவருக்கு இருக்கு, ஆனா அந்த சக்தியை நான் உபயோகப்படுத்துறதில்லை. அதான் சௌரியம் தேஜா சௌரியாதயோ குணா. இதுக்கு அப்பாற்பட்டதா தியுதிஹி தீப்திஹி, தியுதிஹி தீப்தி புத்தி சக்தி. ஒரு மனுஷனிடத பார்த்ததுமே ஒரு அட்ராக்ஷன், அது போல குணங்கள். அது தீப்தி தியுதிஹி தீப்திஹி தாஹா தாரயதி. இவைகள்லாம் அவர் தரிக்கிறார். யாரு, பகவான் மகாவிஷ்ணு தரிக்கிறார். ஆகையால் அவருக்கு என்ன பேரு, ஓஜஸ் தேஜோ த்யுதி தரஹா. இதுக்கு முன்னால திபிவெட்ட பிரகாசனஹா, பிரகாசத்தை கொடுக்கிறவர், பிரகாசசீலனா இருக்கார் அப்படின்னு சொன்னேன். அந்த பிரகாசத்தினுடைய பல கோணங்கள் இப்ப பார்த்தோம். பிறகு அது மறுபடியும் ஒண்ணு, பிரகாசாத்மா, பிரகாச வடிவமாகவே இருக்கார் இவர். பிரகாசத்தினுடைய செயல்களை கண்டோம். ஒரு மனுஷனுக்கு சக்தி இருக்கமே ஆனால் சாரீரிகமான சக்தி, மானசிகமான ஒரு பலமும் புத்தி சக்தி இத்தனையும் இருக்குன்னு பார்த்தோம். ஆனா இந்த சக்திகளுக்கு அடிப்படையா இருக்கக்கூடியதான ஒரு தன்மை பிரகாசாத்மா, அது அடுத்த நாம. இல்லையே அதுவா ஓஜஸ் தேஜகா இது நாமத்வயம். ஓஜகான்னு ஒரு பேரு, தேஜகான்னு ஒரு பேரு. பலம் பலமதாம் சாஹம் தேஜஸ் தேஜஸ்வி நாமஹம் இது பகவத்வச்சனா. பகவான் ஏழாம் அத்தியாயத்துல பகவத்கீதையில முதல் முதல்ல விபூதியை கொடுத்தது அத்தியாயம். பகவான் தன்னுடைய விபூதியை முதல்ல சொல்ல ஆரம்பித்தது ஏழாம் அத்தியாயத்தில் தான். அதுக்கு முன்னால் 6 அத்தியாயங்கள் சொம்பதார்த்த விசாரமா போயிடுது. ஜீவனை பத்தி சொல்லக்கூடியதான அம்சம், பரமேஸ்வரனை சொல்லக்கூடியதான பகுதியானது 7 அத்தியாயத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்கு. அந்த 7 அத்தியாயத்துல பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதின்னு இரண்டு பிரகிருதிகளை சொல்லி இந்த பிரகிருதிகள் வடிவமாகத்தான் இவ்வுலகத்துக்கெல்லாம் நான் அதிபதியாக இருக்கேன், உலகத்தை படைக்கிறவராகவும் உலகத்தை அழிக்கிறவராகவும் உலகத்தை காப்பாற்றுவராக நான் இருக்கேன் என்று சொல்லி இந்தந்த நிலையில என்ன நினைக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு விபூதிகளை ஒரு நாலஞ்சு ஸ்லோகத்துல சொல்ற. அதுல பலம் பலவதாம் தாகம், பலிஷ்டாளா உலகத்துல யார் இருக்காளோ அவள் சரீரத்தில் இருக்கக்கூடியதான பலமாக நான் இருக்கேன். பலம் பகவான் இருந்தா நான் பலவான்னு நாம சொல்லிக்கிறோம். அதே போல தேஜஸ் தேஜஸ்வினஹமஹம், தேஜஸ்விகளுக்குள்ள நான் தேஜஸ்ஸா இருக்கேன். நான் தேஜஸ்ஸா இருக்க தொட்டு தான் அவரை தேஜஸ்வி நல்ல காரியம் பண்ணுவார் சார், எதை எடுத்தாலும் பண்ண முடியும் அவரால் அப்படிங்கிற ஒரு நினைப்பு எதனால வருது, உள்ள என்னுடைய அனுக்கிரகம் இருப்பதனால்தான் அப்படிங்கிறத சொல்றார். கிரி பகவத் வஜனார் தியுதிம். அப்ப தியுதினா என்னதுன்னு, ஞான லட்சணாம் தீப்திம் தாரயதே, ஞான லட்சணமான தீப்தி, ஞானஸ்வரூபமான ஒரு தீப்தி. இந்த அறிவுன்னு இருக்கே அது எல்லோருக்கும் இருக்கு, ஆனா அதை உபயோகப்படுத்துறதுதான் சில பேருக்கு தெரிகிறது, சில பேருக்கு தெரியல. பிறந்ததுமே மனுஷியால் எல்லோருக்கும் புத்தியை வச்சுட்டு இருக்க, ஆனா அந்த புத்தியில நம்ம எந்த அளவுக்கு ஒரு உபயோகிக்கிறோம், எப்படி உபயோகிக்கிறோங்கிற விஷயத்தில் தான் இருக்கு. எல்லோருக்கும் புத்தி இருக்கு, புத்தி இல்லாத வியக்தி கிடையாது. ஆனா அது எப்படி ட்ரெயின் பண்ணணும் அது தெரியணும். ரொம்ப பேர் பாருங்க அந்த விஷயத்துல ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கு, படிக்கிறது இல்ல, படித்தா ஏனோ தானோன்னு இருந்துட்டு இருக்கா. கரெக்டா அந்த வழியில அந்த புத்தியை சரியான வழியில நம்ம சரிப்படுத்தணும் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. அது தெரிஞ்சா எல்லோருமே பெரிய அழ புத்தி பகவான் எல்லோருக்கும் கொடுத்துருக்கார். ஆகியால் தியுதிம் ஞான லட்சணாம் தீப்திம் தாரயதே, அதை தரிக்கிறதுனால பகவானுக்கு ஓஜஸ் தேஜோத்யுதி தரஹா அப்படின்னு சொன்னோம். அதற்கு பிறகு பிரகாசாத்மா பிரகாசஸ்வரூபா ஆத்மா எஸ்ய சஹா பிரகாசாத்மா, ஒளியே அவருடைய உருவம், தனியாக உருவம் இல்லை. அவருக்கு நாம் இருக்கா போல கை கால்களோடு இருக்கக்கூடியதான உருவம், அப்பொழுது மாயினாலும் எடுத்துக்கொண்டதான உருவம். அவர் சாதாரணமான உருவம் இப்பொழுது இருக்கிறதுனா ஆகாசம் போன்றதான உருவம், அரூபமாக ஒரு உருவம் தான். அவர் ஒளி வடிவமா இருக்கார், மேல ஆகாசம் இருக்க, ஆகாசத்துல சூரியன் இருக்க, பூமியில எல்லா பொருளும் இருக்க, எல்லா பொருள்களையும் அந்த சூரியனுடைய ஒளியானது ஒளிக்கிறது. அந்த ஆகாசத்துக்கும் பூமியில இருக்க நடுவுல இருக்கக்கூடியதான இடத்துல என்ன இருக்க, வெறும் ஒளி தான் இருக்கு. அந்த ஒளியானது ஒன்றும் தெரியலையே சார்னு சொல்லலாம். நீங்க அங்க ஒரு காக்கா போகுமோ இல்ல ஒரு குருவி போகுமோ, ஏன்னா அது ஒளிக்கிறது, கீழே நிழல் வருது, நடுவுல ஒளி இருக்கா இல்லையா இருக்கு. அதே மாதிரிதான் பிரகாசஸ்வரூபம் எங்கும் நிறைஞ்சிருக்கு, எதுலையும் இருக்கு, எதோட சம்பந்தப்பட்டால் அது நமக்கு காட்டும். அப்படிப்பட்ட பிரகாச வடிவமா இருக்கார் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு ஞானம்னு சொன்னதா இல்லையா, அப்படிப்பட்டதான ஸ்வரூபம். அதனால ஓஜ தேஜோத்யுதி தரஹ பிரகாசாத்மா சொன்னோம். பிரகாசாத்மான அதோட தானே இருக்கார், வெறும் ஒளியாகத்தானா இருக்கார். ஒளி மட்டும் இல்ல சுவாமி, உங்களுக்கு வேண்டியதான எல்லா சக்தியும் கொடுக்கிறவரா இருக்கார். பிரதாபனஹா, சூரியன் நெருப்பு மின்னல் இடி மற்ற பதார்த்தங்கள்லாம் இருக்கு, இவைகள்லாம் ஜோதி பதார்த்தங்கள். அதுல நெருப்பு இருக்கு, அந்த சக்தி எங்கிருந்து வந்தது, பகவான் இருந்து வந்தது. அந்தந்த சக்தியை அவர்களிடத்துல கொடுக்கிறார், ஒளியை சில இடத்துல கொடுக்கிறார், மற்ற சக்தியையும் சில இடத்துல கொடுக்கிறார். ஒளியை சூரியன் இடத்துலையும் சந்திரன் இடத்துலையும் அக்னியின் இடத்துலையும் மின்னல் இடத்துலையும் கொடுத்திருக்கார். யதாதித் ஜகதம் தேஜோ ஜகத் பாசயதேகிலம் யச்சந்திரமசி யச்சாக்னௌ தத் தேஜோ வித்தி மாமகம் அப்படின்னு, சூரியன் இடத்துல இருக்கக்கூடியதான ஒளியோ சந்திரன் இடத்துல இருக்கக்கூடியதான ஒளியோ மின்னல்ல உலகத்தை முழுக்க ஒரு கணத்துல அப்படியே ஒளிச்சுட்டு போறது பார்த்தீங்க, அந்த ஒளியோ நெருப்புல இருக்கிற ஒளியோ எல்லாம் என்னுடைய ஒளி தான். இப்ப ஒளிய மட்டும்தான் கொடுத்திருக்கார், ஒளியோட நெருப்பையும் கொடுத்திருக்கார், பிரதாபத்தையும் கொடுத்திருக்கார், எல்லாவற்றையும் சுடும் தன்மையும் கொடுத்திருக்கார். சந்திரன் இடத்துல ஒளித்தான் இருக்கு, சுடும் தன்மை இல்ல. அக்னியில ஒளியும் இருக்கு சுடும் தன்மையும் இருக்கு, சில இடத்துல சுடும் தன்மை இருக்கு ஆனா ஒளி இல்ல அப்படியும் இருக்க. இப்ப என்ன பண்ணிருக்கார், அதோட இல்ல சுடும் தன்மையை மட்டும் சில பதார்த்தத்துல கொடுத்திருக்க. அதான் பிரதாபனஹா, சூரியன் இடி மின்னல் இப்படிப்பட்ட பதார்த்தங்கள் எல்லாம் இருக்கு, அதுதான் பகவானுடைய பிரதாபம் அங்கிருக்கு. எதையும் அழிக்கக்கூடியது அளவுக்கு ஒரு சக்தி இருக்கு. பெரிய மரம் 400 வருஷம் 500 வருஷமா இருக்கக்கூடியதான ஆல மரம் இடி விழுந்ததுன்னு அடுத்த நாள் காத்து பார்த்தா ஒண்ணுமே இருக்காது, ஒரு கணம் போலதான். பெரிய பில்டிங்ல இடி விழுந்து சார் உடஞ்சு கீழே விழுந்துருக்குன்னு ஒண்ணு சொல்ல முடியாது. என்ன அவளோட சக்தி அதுல, அந்த பிரதாபம் அதுல, வெறும் நெருப்பு மட்டும் இல்ல அதனுடைய ஒரு போர்ஸ், அத்தனை சக்தியும் பகவான் இடத்துல இருக்கு. அதுல இருந்து ஒரு துடி கீழே விழுந்தாலே இவ்வளவு ஆறுதுன்னு. அப்ப அவருடைய பிரதாபம் எவ்வளவு இருக்கு பாருங்க. சவித்ராதி விதி விபூதிபி விஸ்வம் பிரதாபயதி. பிராய காலத்துல உலகத்தை எல்லாவற்றையும் சூரியன் மின்னல் இடி முதலிய பதார்த்தங்கள்னால் உலகத்தை எல்லாம் பிரதாபம் பண்ணுகிறார், பிரளயம் வரும்படி பண்ணுகிறார். இப்ப நமக்கு சூரியன் கிழக்கில் உதிக்கிறார், மேற்குல அஸ்தமிக்கிறார், இது நம்ம பார்த்துருக்கோம். ஆனா கொஞ்ச நாள் ஆனா என்ன ஆகுமான்னு, சில இடங்கள்ல இந்த கிழக்க மேற்குங்கிறது கம்பேரிட்டிவா இருக்கிறதுனால சில இடத்துல பார்த்தீங்கன்னா வடக்கில் உதித்து தெற்கில் அஸ்தமிப்பார், தெற்கில் உதித்து வடக்கில் இதில் அஸ்தமிப்பார். என்ன சுவாமி இப்படி எல்லாம் பண்றாரு? சாந்தோக்கிய பண்றதுல விசேஷமாக தெரியும். அது எப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு இருக்கோ அதை விட 3 நாள் 4 நாள் பிரகாசித்தரும். இப்போவும் நார்வே முதலிய இடங்களுக்கெல்லாம் போனேடையானால் ஒரு 4 மாசம் சூரியன் அஸ்தமிக்கவே மாட்டார், எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டே இருப்பார். மீது 8 மாசம் தோணவே மாட்டார். எப்படி சார் கடையாரம் பார்த்துக்கிறது? டைம் ஒன்றும் பகல் இரவு தெரியாதேன்னு உங்களுக்கு எதுவும் கடையாரத்தை வச்சு வச்சு கொண்டிதான். பகவானுடைய விசித்திரம் பிரகிருதி வைச்சித்திரம் ஒரு மனுஷனால பார்க்க முடியாது, மனசால பார்க்க முடியாது. இப்படி நிறைய பதார்த்தங்கள்லாம் ஏற்படுறது. ஆனால் அந்தந்த இடத்துல அவைகளுக்கு கூடியதான ஒரு சக்தியை கொடுத்து அந்த இடிக்கும் மற்ற பதார்த்தங்களும் உலகத்தை அழிக்கக்கூடியதான சக்தியும் அவர் தான் கொடுத்துருக்கார். கடைசியில் சூரியன் உதிப்பார், உதிச்சு அப்படியே இருந்துட்டு வரான். இப்பொழுது சூரியனானவர் மேரு மண்டலத்தை சுத்தி மேரு மலையை சுத்தி கொண்டிருக்கார். திரிகோண அந்தர தீபிகா சுமேரு மத்திய சுங்கஸ்தா அப்படின்னு மேரு மத்தியத்துக்கு நடுவில் அம்பாட இருக்க அந்த உச்சியை சுத்தி கொண்டே இருப்பார் சூரிய பகவான். ஆனா என்ன ஆகுனர் ஏகல ஏவ மத்தியே தாதா நோதே தான அஸ்தம் என்றா, உதிக்கிறது இல்ல அஸ்தமிக்கிறது இல்ல, நடுவுலயே நிப்ப, அப்பதான் பிரளயம் வரும்னர். அப்ப என்ன, உலகத்தில் இருக்கிற சகல பதார்த்தங்களுக்கும் பிரளயத்தை கொடுக்கக்கூடியதான பிரதாபத்தை காட்டுகிறார். ஆகையால் அவருக்கு என்ன பிரகாசாத்மா பிரதாபனா, பிரகாசஸ்வரூபமா இருக்க பிரதாபனா பிரகர்ஷேண தபதி, எல்லாவற்றையும் எரிக்கும்படி பண்ணுகிறார். இத்தனையும் பண்றார் சார். சில பேர் தங்கிட்ட ஒண்ணும் இல்லாதனால்தான் மற்றவாட துன்புறுத்துவார். இவர் அப்படியே ஒண்ணும் இல்லையா சார், அவரிடத்துல எல்லாமும் இருக்குங்கிற பதத்துக்கு நமக்கு அர்த்தம் தெரியல. ஆனா சம்னு ஒரு உபசத்து பண்ண சமிருத்தியா இருக்கு சார். சமிருத்தின்னு அர்த்தம் தெரியறது, ருத்தம்னு அர்த்தம் தெரியல. ருத்தம்ங்கிற பதத்தை தான் சமிருத்தம்னு வந்தது. வீட்டில் என்ன சௌக்கியமா இருக்கு, சமிருத்தியா இருக்குங்கிறது. இந்த சமிருத்தின்னு என்ன அர்த்தம், பகவத் அனுகிரகம் இருக்குன்னு அர்த்தம். பகவானுக்கு என்ன பேரு, ருத்தன்னு பேரு. எதை எடுத்தாலும் பரிபூர்ணமா நமக்கு இது வேணும் எனக்கூடியதான எண்ணம் இல்லாத அளவுக்கு கொடுக்கிறவர். காசா இருக்கு, பொருளா இருக்கு, எதா வாங்கணுமா வேண்டாம் அப்படி ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமா கொடுக்கக்கூடியதான நிலை இருக்கு பார்த்தாலா, அதுதான் ருத்தம்னு பேரு. இப்ப வர வர மனுஷர்களுக்கு ஆசை ஜாஸ்தி ஆச்சு. எவ்வளவு இருந்த போதிலும் மறுபடியும் வேணும் மறுபடியும் வேணும்னு ஓடுறா. பழைய நாள் அப்படி கிடையாது, எதை பார்த்தாலும் இருக்கு அதுல சுபிக்ஷமா இருக்கு. அப்படிப்பா ஒரு வருஷத்துக்கு மேல நெல் ஆத்துல இருக்கும், யாராவது வந்தா வந்துவிட்டாலே என்ன ஆகுங்கிற கவலையே கிடையாது. 2 நிமிஷம் நெல் எடுத்து உரல் அடிக்க வேண்டியது, ஆகாரத்தை பண்ண வேண்டியது, அவ்வளவுதான். காய்கறி இல்லையேன்னு கவலை இல்லை. யாரோ ரோட்ல பேசிட்டு போறா, ஒவ்வொரு காய்கறி கிலோ 60 ரூபாய் சார், 70 ரூபாய் சார், எப்படி தான் வாங்கறது? அப்ப இப்படி ஏதாவது கவலைப்பட்டிருக்கோமா? ஒரு கிராமாந்தரத்துல புளிய மரம் இருக்கும், அது மேல இருக்கக்கூடிய துளரை கொண்டு வந்து பண்ணிவிடுவான், பின்னிட்டு அவ்வளவுதான் ஆயிடுச்சு. யாராவது ஒத்தராத்துல வாழை மரங்கள் இருக்கும், 2 வாழைக்காய் கட் பண்ணி கொண்டு ஆயிடுச்சு விவகாரம். அப்படி எல்லாமே சமிருத்தமா இருந்தது. எனக்கு இது வேணும் இல்லையே எனக்கூடியதான எண்ணம் இல்லாம இருந்தா, அந்த எண்ணம் தான் முக்கியமாக மனிதனுக்கு வேண்டும். அந்த ஸ்வரூபம் பகவத் ஸ்வரூபம் அது, அதுதான் சமர்த்தா. தர்ம ஞான வைராக்கியாதி உபேதத்வாத்வருத்தா. தர்மம், ஒரு மனுஷன் எப்பொழுதுமே நான் சந்தோஷமா இருக்கணுமே என்னால் முன்னால் என்ன வேணும், தர்மம் வேணும். தர்மம்னா என்னது? வேதத்துல சொல்லியிருக்கக்கூடியதான ஆச்சாரம். வேதத்துல எப்படி பழகணும்னு சொல்லியிருக்கோ அப்படி பழகினா போறோம், அப்படி நம்ம வாழ்ந்தா போறோம், தர்மம் தானா ஓடி வரும். நமக்கு வேதமே தெரியல, அந்த வேதத்தை அனுஷ்டானம் பண்றவாழ விட்டோம் நம்ம, அதனாலதான் தர்மம் தெரியல. காலம்பரம் எழுந்ததுமே பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி, சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணி, ஸ்நானம் பண்ணி, சந்தியாவந்தனம் பண்ணி, பகவானுக்கு அர்ச்சனை பண்ணி, அதே போலயே நாலு பேருக்கு நமக்கு முடிஞ்ச வாழ்க்கை ஏதாவது சகாயம் பண்ணி, இனிமையாக பேசி, இப்படி ஒரு வாழ்க்கை இருந்தது கிராமத்துல. ஜனங்கள் எல்லோருமே சந்தோஷமாக இருந்தா, சந்தோஷத்துக்கு காரணம் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி எல்லோரும் நடந்துண்டா, இதுதான் தர்மம். தர்மம்னு சொன்னா இன்னொருத்தருக்கு இன்னொருத்தரை துன்புறுத்தாமல் அவளுக்கு கூடிய மட்டும் சகாயம் பண்றது, நமக்கு பக்கத்துல இருக்கிற சுற்றுப்புறங்கள்ல எல்லாவற்றையும் காப்பாத்துறது. ஒரு எறும்பு வந்து அதை கொல்றதில்லை, மற்ற பதார்த்தங்கள் வந்து அதை விரட்டி விடுறதே தவிர ஒன்றும் கொல்றதில்லை. இப்ப ஆத்துல முதல்ல பிளிட்டு வாங்கிறது, முதல்ல கடைக்கு போனதுமே முதல்ல வாங்கிறது இதுதான். ஏ சுவாமி அப்படி பண்ற ஞாபகம் வச்சுன்னா ஆத்துல பல்லி இருந்து அது கெடுதல்னு நினைக்கிறேன். இந்த பல்லி என்ன பண்றது தெரியுமா? உங்களுக்கு பிடிக்காத நிறைய, உங்களுக்கு துன்புறுத்தக்கூடியதான நிறைய கீட்டங்களை சாப்பிடுறது. அது ஏன் வந்திருக்கங்கன்னா, நீங்க அது சரியா தொடக்கல வீட்டை, வீடை நீட்டா விட்டு வச்சுன்னா அது வராது. நீங்க பாட்டுக்கு அப்படியே விட்டு அங்கே மூல மூல தெளிந்து போச்சுருக்கே பல்லி வருது, அவ்வளவு. ஞாபகம் வச்சுக்கணும், இதுக்காக மருந்து அடிக்கிறது இப்படிப்பட்டதான். இன்னொரு பிராணியை கொல்றதுங்கிறது நம்ம மதத்துல எப்பொழுதுமே வச்சுக்கல, அப்படி இருந்தது. யாருக்கும் மனசால கூட யாருக்கும் கெடுதல் நடக்காம நினைக்காம இருந்த தேசம் இது. ஆகையால் தர்மம், அது மட்டும் இல்ல ஞானம், இந்த அறிவு இருந்தது. இல்லை எப்படிப்பட்டதான அறிவு? இந்த வேதங்களை படிக்கிறது, சாஸ்திரங்களை படிக்கிறது, எப்படி வாழணும்னு சொல்றது. ஸ்திரீகள் இல்லத்திரேட்டு வெள்ளக்காரன் வந்து சொன்னானே தவிர, நம்ம நாட்டுல இருக்கக்கூடியதான ஸ்திரீகளுக்கு தர்மம் தெரியும், ராமாயண பாரத பாகவதாதிகள்ல தெரியும். அவளுக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சிருந்தது. பெரியவர்களோட நாம் எப்படி நடந்துக்கணும், எப்படி இருக்கணும், குடும்பத்தை எப்படி போஷிக்கணும், எல்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்பதான் தனித்தனியா நம்ம வாசிக்கிறோமே தவிர, அப்ப எல்லாமே வாசிக்காமலேயே அவளுக்கு வழக்கத்தினாலேயே எல்லாமே வந்திருந்தது. இப்படிப்பட்டதான ஞானம். அதற்கு மேல இன்னொன்னு வைராக்கியம். இந்த வைராக்கியம்னு அனாவசியமான விஷயங்கள்ல அட்டாச்மெண்ட் கிடையாது. அவாவாலே என்ன பண்ணும், ஒரு ஸ்டேஜ் ஆனதுமே நம்ம தனியா ஒதுங்கி இருக்கணும் அப்படின்னு நினைச்சா. வார்த்தகே முனிவருத்தி நாம் யோகே நான்தேதனுத்யஜாம். வார்த்தகே முனிவருத்தி நாம், ஒரு 50-60 வயசு ஆயிடுச்சு என்ன, குழந்தைகள் பார்த்துக்கிறது ஏகாந்தமா உட்கார்ந்துட்டு தியானம் பண்றது, எல்லாத்தையும் ஈடுச்சுக்கிறது இல்லை. இப்ப ரிட்டையர் ஆன பிறகு என்னன்னா, புடவை கடை வைக்கிறேங்கிறான் ஒரு அம்மா. என்ன பண்றது, இத்தனை நாள் தான் அலைஞ்சு அலைஞ்சு ஆபீஸுக்கு போயிட்டு வந்தேளேமான்னு இல்ல, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வேஸ்ட் ஆயிடுதான், நான் படிச்ச படிப்பு வேஸ்ட் ஆயிடுதான். இந்த மாதிரி இப்ப என்னாச்சு, வாழ்நாள் முழுக்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருந்த விஷயங்கள்ல அட்டாச்மெண்டோட இருக்கலே தவிர, தனிமையாக இருப்போம், பகவானை தியானம் பண்ணுவோம். உன் உலகத்தை படைத்தவன், என்னை படைத்தவன், எனக்கு இத்தனை வாழ்வை கொடுத்ததான அந்த பரம்பொருள் அவரை பத்தி நினைக்கல. இந்த ஞானம் இல்லை, வைராக்கியம் இல்லை, இன்னும் விஷயங்கள்ல ஆசை போகல. விஷயங்கள்ல ஆசை போனா நிம்மதியா இருப்பள். அதனாலதான் ருத்தம், தர்ம ஞான வைராக்கியாதிபி உபேதத்வாத் ருத்தா. பகவானுக்கு தர்மம் ஞானம் வைராக்கியம் ஐஸ்வர்யம் இவைகள்லாம் அதிகமாக இருக்கிறதுனால ருத்தன். நமக்கும் அதுதான், இது அனாவசியமாக ஆசையை நிறுத்தினேலேயானால் சமிருத்தி தானா வந்துடும். நமக்கு தெரியாம எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பகவானுக்கு இன்னொரு பேர் ஸ்பஷ்டாட்சரா. பகவானுக்கு என்ன பேரு, ஸ்பஷ்டமான அக்ஷரம் உள்ளவர். எத்தனையோ பேர்கள் சொல்றேன், அவருக்கு ஒரு பேர் இருக்கு சார். அந்த பேரானது வேதங்கள் சொல்லிண்டே இருக்க, என்னது, ஓம் சர்வே வேதாய பதமாமநந்தி தபாம் சர்வாணி ஜயத்வதந்தி யதிச்சந்தோ பிரம்மஜத்யம் ஜரந்தி த தத்தே பதம் சங்கிரஹேண பிரவீமி ஓம் இத்யேதத். பகவானுடைய நாம. பகவானுக்கு மூணு பேர் இருக்கா. ஓம் தத்ததிதி பிரம்மணா புரோக்திரிவித ஸ்மிருதா. ஓம் என்றும் தத் என்றும் சத் என்றும் பிரம்மத்துக்கு பெயர். ஏதாவது காரியத்தை பண்ணி ஓம் தத் தத் அப்படின்னு சொன்னா அது பூர்த்தியே ஆறது அப்படின்னு. இந்த ஓம் தத் சத்ங்கிறது பிரம்மத்தினுடைய பெயர்கள். அவரை நினைத்த மாத்திரத்தினால் எல்லாமே மங்களமாக முடியும். ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் எத்திர ஜாயதே. நினைத்த மாத்திரத்தினால் எல்லா நன்மைகளும் யாராடனால வந்து சேருமோ. புருஷ சமஜம் நிச்சயம் பிரஜாமி சரணம் ஹரிம் அப்படின்னு சொல்றது. அப்படிப்பட்டதா அந்த புருஷ ஸ்வரூபம். அவருடைய பெயர்கள் மூணு பெயர்கள். அந்த மூணு பெயர்கள்லயும் ஓம் எனக்கூடியதான பெயர் மிகச் சிறந்தது. இதுதான் வச்சுட்டு முண்டக உபனிஷத்துல தனுகிரகேத்வா உபனிஷதம் மகாத்திரம் சரம் நிஜைதம் ஹிருதய சந்நிதாயா ஆயம் யதத்பாவகதேன சேததா லட்சியம் ததேவாட்சரம் சௌம்ய வித்தி. ஒரு வில்ல எடுத்துங்க, அதுல அம்ப போட்டுங்க, அந்த டார்கெட்டை விடாம அந்த லட்சியத்தின் இடத்துல குறி வச்சுங்க. அந்த குறிய வச்சுட்டு அதுல விடுங்க உங்க பானத்தை, அது போய் லட்சியத்தோட ஒன்னா எடுத்துங்க. இது பானம் எது வில் எது, நீங்க வேதாந்தம் சொல்றீங்களா வேற ஏதாவது சொல்றீங்களா அப்படின்னு சந்தேகம் இருந்தா, இல்ல பிரணவோ தனுஷ்டரோ கியாத்மா பிரம்ம தல்லட்சியம் உச்சதே. பிரணவம் ஓங்காரம் தான் வில்லு. ஓங்காரக்கூடியதான வில்லுல உங்க மனசு எனக்கூடியதான அம்பை ஏற்றி வைங்க. அம்பை ஏற்றி அதுக்கப்புறம் அங்கே பரமாத்மா பரம்பொருள் பகவான் எனக்கூடியதான லட்சியத்தை நோக்கி விடுங்க உங்க மனசை. மனசை வேற எங்கேயாவது போக விட வேண்டாம். அந்த கடையில நன்னா இருக்கா, இந்த கடையில நன்னா இருக்கா, ஒன்றும் நன்னா இல்லை. எது நிஜமாக நல்லது? பரம்பொருள் தான். அந்த பரம்பொருளத்துல உங்க மனசை செலுத்தி வைங்க. அடுத்த க்ஷணம் என்னாச்சு, அந்த அம்பானது எப்படி அந்த லட்சியத்துல போய் மாட்டிக்குமோ அதே போல அந்த மனசும் பரமாத்மாவுடைய திருவடியில போய் சேரும். உபனிஷத் சொல்றது. அது சேர்றதுக்கு வழி என்ன? ஓம் எனக்கூடியதான வில்லுல உங்க மனசு எனக்கூடியதான அம்ப பூட்டி அந்த நான்கயிரை இழுத்து அந்த லட்சியத்துல விடுங்க. அதே போல ஓம் எனக்கூடியதான மந்திரத்தை உபாசனம் பண்ணுங்க. எப்பனரேத திரிமாத்திரேன ஓமித்யேதேனைவ அக்ஷரேண ஏதம் புருடம் அபித்யாயிதா. ஓம் அப்படி ஓம் 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 அப்படி சொல்லப்படாது. திரிமாத்திரேண ஓமித்யேனைவ அக்ஷரேண இப்படி தீர்க்க காலமாக சொல்லணும். மந்திரங்களை வேகமா ஓட்டி ஓட்டப்படாது. இது என்ன விவகாரம்? காலமே காயத்து ஓம் அந்த எழுத்தெல்லாம் கரெக்டா இருக்கணும். உங்க காதுக்கு மந்திரம் உங்க காதுக்கு மட்டும் கேட்கணும், மற்றவாளை கேட்க வேண்டியது. அப்படி நிதானமாக எழுத்தெல்லாம் சரியா இருக்கா, கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றடா அப்படின்னு நீங்க பண்ணிடையான என்ன ஆகும், உங்க அந்த சக்தி முழுக்க உங்க சரீரத்துக்குள்ளேயே தங்கி நிற்கும், எங்கேயும் போகாது. அந்த சரீரம் உத்ரிக்தமாகணும், அந்த மந்திரமூர்த்தியா ஆகணும் நீங்க. அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் அந்த பகவானுடைய ஸ்வரூபம். ஆகையால் தான் அவருக்கு யாராவது வேதம் சொல்லுங்க சொன்னா ஓம்னு ஆரம்பிச்சு தான் சொல்வ. கடைசியில ஹரி ஓம் அப்படின்னு சொல்லிதான் முடிப்ப. இந்த வேதத்துக்கு ஆதியிலையும் வேதத்துக்கு கடைசியிலையும் சொல்லக்கூடியதான எழுத்து அந்த வேதமயமான ஸ்பஷ்டமான எழுத்தா இருக்கு, அது பகவானுடைய எழுத்து. அதனால பகவானுக்கு என்ன பேரு? ஸ்பஷ்டாட்சரா. சில பேர் பேர் வச்சுப்பா, அந்த பேரே நமக்கு புரியாது. என்னமோ அப்படி இருக்கும், என்னமோ ஏதோ அப்படின்னு இருக்கும். சில பேர் இப்ப எல்லாம் மார்னிங் இப்ப வரக்கூடிய மாடர்ன் நேம்ஸ் எல்லாம் ஏதாவது தெரியறதோ, அதுக்கு அர்த்தமே தெரியறது இல்லை. இது பேருக்கு என்ன, இது வெளிநாட்டுல இருக்கிற பேர், அவன் என்னதான் வச்சுக்கிறான் என்ன ஒரு அர்த்தம்னு தெரியல. அப்படி இருக்கப்படாது. எந்த பெயரா இருந்தாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். அந்த அர்த்தமானது பகவத் சம்பந்தியா இருக்கணும். எந்த ஒரு சொல்லா இருந்தாலும் அந்த சொல்ல சொல்லும் பொழுது நமக்கு புண்ணியம் ஏற்படணும். தெரியாமலேயே சாங்கேத்தியம் பாரிஹாஸ்யம் தமாஷுக்கு சொன்னாலும் சரி, இல்ல வேற எதுக்காவது சொன்னாலும் சரி, அந்த பெயர்னால உங்களுக்கு புண்ணியம் வரணும். இது நம்ம நாட்டில் அப்படி மனுஷனுடைய வாழ்நாள் முழுக்க நல்லதாகவே இருக்கணும்னு அமைச்சவா. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லாத்தையும் நல்ல செயல்கள்ல விட்டுவிட்டோம், தெரியாம விட்டோம். என்ன பண்றது, அதனால பகவானுடைய பெயர் என்ன, ஸ்பஷ்டாட்சரஹா, ஸ்பஷ்டமான அக்ஷரம் உள்ளவர். ஸ்பஷ்டம், உதாத்தம், ஓங்கார லட்சணம், அக்ஷரம் அத்யா இது ஸ்பஷ்டாட்சரஹா. ஸ்பஷ்டமான எழுத்து, உதாத்தமான எழுத்து. எப்பவுமே வேதத்துல ஓம் அப்படின்னு வராது, ஓம் அப்படின்னு உதாத்தமா சொல்லணும். சொற்களை எழுத்துகளை சொல்லும் பொழுது அனுதாத்தம், உதாத்தம், ஸ்வரிதம் அப்படின்னு மூணு விதமாக சொல்றது. உதாத்தம்னு மேல சொல்றது ஓம் அப்படி, அனுதாத்தம்னு சொன்னா கீழே சொல்றது அக்னிமேல புரோஹிதம் அப்படின்னு கீழே சொல்றோம் பார்த்தா, எழுத்துகளுடைய ஸ்வரம் மாறினா அர்த்தம் மாறிபடும் வேதத்துல, அதனால அது பத்திரமா சொல்லணும். ஆனா ஓங்காரம் முழுக்கம் எப்பொழுதுதான், அது பகவானுடைய நாம, அதனால உதாத்தமாகவே சொல்லணும், புறக்க சொல்லணும், பகவானுக்கு நாமாவ மேல சொல்லணும் அப்படிங்கிறது. ஸ்பஷ்டம், உதாத்தம், ஓங்கார லட்சணம், அக்ஷரம் அத்தியாயிதி ஸ்பஷ்டாட்சரா. உதாத்தம் என்று சொன்னால் தாழ்வாதிஷு சபாகேஷு, எந்தெந்த எழுத்திலிருந்து இந்த எழுத்தானது உண்டாகிறதோ அந்த இடத்தினுடைய மேல்நிலையிலிருந்து அதை சொல்லணும். அப்படின்னு சொன்னா கழுத்திலிருந்து உண்டாகிறது, அந்த கழுத்திலிருந்து வரக்கூடிய கழுத்தினுடைய மேல் பகுதியிலிருந்து சொன்னா அ அப்படின்னு வரும், கீழ்பகுதியில் அப்படின்னு. இது எப்படி சொல்லணும், பகவான் நாமாவ உதாத்தமா சொல்லணுமா, என்ன எல்லா சொல்ல உயராதா இருக்காரா இல்லையா, அதனால அதனால ஸ்பஷ்டம், உதாத்தம், ஓங்கார லட்சணம், அக்ஷரம் அத்யா இது ஸ்பஷ்டாட்சரா. அதற்கு பிற பகவானுக்கு ஒரு பேர் சார், என்னன்னார், எதனால சொல்றோ அந்த பேர், மந்திரங்கள்னால் பகவான் சொல்றேன், மந்திரம்னே அவருக்கே பேர், மந்திரஹான்னு பேரு, அதான் அவருடைய பேர். ருக்யஜுஸ்தாம லட்சணோ மந்திரா, மந்திர போத்தியத்வாத் மந்திரா, ருக்கு யஜுஸ்து சாமா அப்படின்னு மூணு விதமான மந்திரங்கள். ருக்கு அப்படின்னு சொன்னா செய்யுள்களாக இருக்கிறது ஒரு ஸ்லோகமாக, அதுக்கு நாலு பாதங்கள், அந்த நாலு பாதங்கள்ல ஒவ்வொரு பாதத்திலையும் இத்தனை தான் அக்ஷரம் இருக்கணும்னு கணக்கு இருக்கு. அனுஷ்டுபா இருந்தா எட்டு அக்ஷரம் இருக்கணும், அதே போல விராட்டா இருந்தா பதினோரு அக்ஷரம் இருக்கணும். அதே போல ஒவ்வொன்றுக்கு ஜெகதி, அதி ஜெகதி, விராட்டு இப்படி நிறைய சந்தத்துகள்லாம் உண்டு. அத்தனை விதமாக இத்தனை பாதங்கள், காயத்ரின்னு ஒரு மந்திரம், அதுக்கு இருபத்தி நாலு எழுத்து, ஆறு நாள் இருபத்தி நாலு ஆஹா அப்படி இருந்து அது காயத்ரி இல்லை. காயத்ரி எப்படி இருக்கணும், மூணே பாதம் தான் இருக்கணும், ஒவ்வொரு பாதத்துக்கு எட்டு அக்ஷரம், திரிபதா ஷட்குட்சு ஹே திரிபதா, மூன்று பாதங்களோட இருக்கக்கூடியதான ஒரு செயல் ஷட்குட்சு ஹே, ஒவ்வொன்றுக்குள்ளையும் எட்டு எட்டு எழுத்து இருக்கணும், மூணெட்டு இருபத்தி நாலாகத்தான் இருக்கணும். இப்படி நிபந்தனைகள்லாம் வச்சு அதுக்கு தக்கவாறு நடத்த கொண்டதான ஒரு சுரூபம் இருக்கு, அதுக்கு ருக்வேதம்னு பேர். இப்படி பத்தாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு ஸ்லோகங்கள் இருக்குதுல ருக்வேதத்துல, பெரிய வேதம். அதே போலயே எஜுர்வேதம் இருக்கு பார்த்தீங்களா, அது பாட்டுக்கு என்னன்னு அது ப்ரோஸா போயிட்டு இருக்கும், இதே தோர்ஜேத்தோ பாகத்தோ வரிசையா போயிட்டு எங்கே முடியறதுன்னு சொன்னா அது கொஞ்ச நாள் ஆனால் தான் முடியும். அப்படி அதுக்கு எஜுர்வேதம் இருக்கு, ப்ரோஸ்ல இருக்கும் நிறைய போட்டு நடுநடுல ருக்வேத மந்திரங்களை பல சேர்த்துக்கான்னு வச்சுக்கலேன். இருந்தாலும் பிராயணா அப்படிதான் இருக்கு. அதற்கு பிறகு சாமா, சாமவேதம்னு ருக்வேதம் தான். இந்த ருக்வேதத்துக்கு மேல அவ ராகமாளிகை பாடுறா போல அஞ்சா ஏழாக பிரிச்சு பாடுவா, அதுக்கு பக்தின்னு, பக்தினா ராகம்னு அர்த்தம், ஏழு விதமான பக்தி, அஞ்சு விதமான பக்தி அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை ருக்வேதத்துல இருக்கக்கூடியதான மந்திரத்தை எடுத்துக்கொண்டு அந்த மந்திரத்துக்கு மேல மெட்டு வச்சு அதுக்கு மேல ராகமா பாடுவா, இதுக்கு சாமான்னு பேர். இந்த சாமாவை பாடுறதுக்கு பிராண சக்தி இருக்கணும், நன்ன பிராணம் தம் குடிச்சு பாடக்கூடியதான நிலை இருக்கணும், அப்பதான் சாமாவை சொல்ல முடியும். இந்த சாமவேதத்துல கனமெல்லாம் கிடையாது, வெறும் பாட்டு தான். ஆனா ருக்வேதத்துல எஜுர்வேதத்தையும் விகிருதிகள்லாம் உண்டு, பதபாட்டம், அதுக்கப்புறம் கனம், ஜட இவைகள்லாம் உண்டு. சாமவேதத்துல அதை பாடினாலே ரொம்ப விசேஷம்னு. அப்படி விசேஷமாக மந்திர வடிவமாகவே பகவான் இருக்கார். ஆகையால் வேதமே பகவான், வேதம் புஸ்தகம் ஆத்துல இருந்தாலே பகவான் இருக்கா போல. அந்த வேதத்துக்கு அவ்வளவு மகிமை. அந்த வேதத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு மந்திரத்தினாலையும் பகவான் தான் சொல்லப்படுகிறார். இந்த மந்திரம் இதை சொல்றது, அந்த மந்திரம் அதை சொல்றது, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கார். ஆனால் எல்லா மந்திரங்களும் சேர்ந்து பகவானத்தான் சொல்ல போறது. இந்த மந்திரங்கள் எல்லாம் இவையெல்லாம் சொல்றதுங்கிற மந்திரங்கள்ல சங்கீதம் இருக்கான்னு கேட்டார். நாட்டியம் இருக்கான்னு கேட்டார். சங்கீதமும் நாட்டியமும் ருக்வேதத்திலையும் எஜுர்வேதத்திலையும் சாமவேதத்திலையும் உண்டு, அதர்வேதத்திலையும் உண்டுன்னு திங்கக்கிழமை அன்னைக்கு இந்த பாரதிய வித்யாபவனில் ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கார். காலமே 9:00 சாயங்காலம் 5:00 வரைக்கும் இந்த நாளைக்கு 13ஆம் தேதி. அப்படின்னா வேதங்களில் எங்கெங்கே சங்கீதத்தை பற்றி பேசியிருக்கு, எங்கெங்கே நாட்டியத்தை பற்றி பேசியிருக்கு, அந்த நாட்டியங்களுடைய வடிவங்கள் என்ன, சங்கீத விசேஷமான அந்த இவைகள்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் அதை பற்றி என்ன பேசியிருக்கு, இதை பற்றி பேச போகிறோம். இருக்கட்டும், சொன்னேன். என்ன அப்படி வேதங்களில் இத்தனையும் சொல்லியிருக்கு, சொல்லியிருந்த போதிலும் அந்த மந்திரங்கள்லாம் எதை சொல்றது, பரம்பொருளைத்தான் சொல்றது அப்படின்னு. அதனால ருக் யஜஸ்ராம லட்சணா மந்திரஹா மந்திர போத்யத்வாத்வா மந்திரஹா. பகவானுக்கு என்ன பேரு, மந்திர போத்யத்வாத். அத்தனை மந்திரங்களும் சேர்ந்து பரம்பொருளைத்தான் சொல்றது. முதலே சொன்ன பதில சர்வே வேதாயத் பதமாமநந்தி, எல்லா வேதங்களும் அவரை சொல்லத்தான் வந்திருக்கு, எல்லா மனிதர்களும் அவரை அறியத்தான் பிறந்திருக்க. மானிட பிறவியானது எப்படி வந்திருக்க, அவரை அறிவதற்கு ஒரு சான்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஆத்மாவாரே திரட்டவிய, நீங்க அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லவே இல்லை. வேதம் சொல்றது உன்னுடைய வாழ்க்கையில நீ பண்ண வேண்டியதான செயல் ஒன்னே ஒண்ணுத்தானப்பா. ஆத்மாவாரே திரட்டவியா, பார்க்கணும், எப்படி பார்க்கணும், அதுக்கும் பகவேதமே சொல்லிட்டு ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்யாசித்தவியா. ஆச்சாரியனிடத்துல போ, அவரிடத்துல கேட்டுக்கோ. கேட்டுத்தான் வருமே தவிர படிச்சா வராது, இது கேட்டுத்தான் தெரிஞ்சுக்கணும். கேட்ட பிறகு சரி கேட்டேன் போங்க ஆயிடுதுங்கிறடா இல்ல, மனநம் பண்ணணும், மனநம் பண்ணணும், அதை பத்தி யோசனை பண்ணணும். அதுவும் அவர்கிட்டயே பண்ணலாம். பிறகு ஒரு மூலையில ஏகாந்தமா உட்கார்ந்து மெடிடேஷன் நிதித்யாசனம் இப்படி பண்ணிட்டே இருந்தா ஒரு நாளைக்கு நமக்குள்ள சுகமோ துக்கமோ தெரியுறா போல அந்த ஆத்மஸ்வரூபம் டைரக்டாக காணப்படும். வேற இன்னொருத்தருடைய உதவி இல்லாமல் உங்களுக்கு தாங்களே அதை சுவைக்கலாம், அனுபவிக்கலாம். அதற்காகத்தான் உங்களுடைய பிறவியே கொடுத்திருக்கு. அதை விட்டு விட்டு நம்ம அதை தவிர மீதி எல்லாம் பண்றோம். எல்லோரும் பாருங்க, உத்தியோகத்துக்கு போகணும், காசு சம்பாதிக்கணும், புகழ் வாங்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணுங்கிறானே தவிர தன்னை அறிகிறானோ? தன்னை அறிஞ்சலையானால் உங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான் அந்த ஸ்வரூபம் கோகம் கோகம் அப்படின்னு விசாரிச்சலையானால் சோகம் என்று முடியும். அந்த சோகம் எனக்கூடியதான ஸ்வரூபம் தான் உங்களுடைய ஸ்வரூபம். நீங்கத்தான் அந்த பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி எனக்கூடியதான ஸ்வரூபத்தை அறிவேன். அதற்காகத்தான் அத்தான வேதமும் அத்தான மந்திரமும் இந்த ஸ்வரூபத்தை பகவானுடைய ஸ்வரூபத்தை சொல்றது. சில பேருக்கு அந்த சுத்தமான ஸ்வரூபம் அதை அறிவது கட்டமா இருப்பதனால் அந்த பரம்பொருளுக்கு உருவத்தை கொடுத்து சசங்க சக்கரம் சகிதேட்ட குண்டலம் சபீத வஸ்திரம் சரசீரு ஹட்சணம் சஹார வட்டஸ்தல சோபிதௌஸ்துபம் இப்படிப்பட்டதான உருவங்களை எல்லாம் கொடுத்தது எதற்கு, இப்படியாவது நீங்க அதை அனுசரித்து அதை பின்தொடர்ந்து அதன் வழியாக ஆத்மஸ்வரூபத்தை அடைவேள் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஆகையால் பகவான் எப்படி இருக்கார், எந்த மந்திரத்தை தாங்கள் பின்தொடர்கிறதோ அந்த மந்திரமாகவும் இருக்கார், இல்ல அந்த மந்திரத்தினால சொல்லக்கூடியதான பொருளாகவும் அவர் தான் இருக்கார். ஆகையால் பகவான் ருத்தஹா ஸ்பட்டாட்சரஹா மந்திரஹா. சரி, இதுவரைக்கும் இந்த ஸ்வரூபம் சொன்னோம். அது மட்டும் இல்ல, அடுத்ததாக சந்திராம்சு, சூரியன் மாதிரி பிரதாபனா இருப்பாராம், உலகத்தை எல்லாம் ஒளிப்பாராம். எங்கெங்க ஒளி இருக்கோ அத்தான ஒளியும் பகவானுடைய ஸ்வரூபம் தானா? ஒளி மட்டும் இல்ல, அதுல இருக்கக்கூடியதான சக்தியும் அழிக்கக்கூடியதான திறமையும் பகவானுடைய ஸ்வரூபம்னு சொன்னேல, இவைகள்லாம் நன்னாத்தான் இருக்கு. ஆனா எப்பொழுதும் பகவான் சூடா தான் இருப்பாரா? பகவான் எல்லோரையும் அழிக்கக்கூடியதான ஸ்வரூபமாகத்தான் இருப்பாரா? அப்படி இல்லப்பா. மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான வடிவமும் அவர் தான். சந்திரன் இருக்கார் பார்த்தேன், அந்த சந்திரனுடைய ஜோதிஷ் மனுஷியாளுக்கு எப்படி இருக்க, சந்திரனுடைய நிலா எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறதல்லவா, அந்த சந்திர நிலாவும் அதுல இருக்கக்கூடியதான ஒளியும் இங்க பரமாத்மானதான். அவர் அங்க இருக்க தொட்டு தான் சந்திரனான ஒழிக்கிறார். அந்த சந்திரனத்துல இருந்து ஒரு சைத்தியமோ ஆனந்தமோ ஆஹ்லாதகரமோ அவரிடத்துல தான் வந்திருக்கு. சந்திரன் சாதாரண அதை வாங்கி காமிச்சுட்டு இருக்கார். அவ்வளவுதான், அவரிடத்துல இருக்கக்கூடியதான உலகத்தை எல்லாம் அட்ராக்ட் பண்ணக்கூடியதான ஒரு நிலை இருக்கு, ஆகர்ஷண சக்தி சந்திரன் இடத்துல. எத்தனை தரம் ஆனாலும், எத்தனை வயசானாலும், எத்தனை தரம் பார்த்தாலும் அவருக்க நம்ம திருப்பியும் திருப்பியும் சொல்றோம் பார்த்தீங்களா, சந்திரனையே பார்க்கிறோமே எதற்காக, அந்த சந்திரன் இருக்க எல்லாத்தையும் எல்லோரையும் அட்ராக்ட் பண்ணக்கூடியதான ஒரு திறமை இருக்கு. சாதாரணமாக ஒரு பெண்ணை பார்த்தா எப்படி இருக்கு, சந்திரன் போன்ற முகம்னு சொல்றேன். சந்திரன் போன்ற முகம்னா சந்திரன் இடத்துல ஒரு மார்க்கு, அதே கூட இந்த பொண்ணு கன்னத்துல ஏதோ மத்தம் இருக்குன்னு அர்த்தமோ இல்லை. என்ன அர்த்தம், சந்திரனை பார்த்தால் எப்படி எல்லோருடைய மனசும் அது ஆகர்ஷிக்கப்படுகிறதோ அதே போல இந்த பொண்ணை பார்த்தாலும் ஆகர்ஷணம் இருக்கு அப்படிங்கிற அம்சத்துல தான் சொல்லணும். அப்படி அந்த சந்திரனுக்கு அவ்வளவு ஆகர்ஷண சக்தி எங்கிருந்து வந்தது, அந்த பகவானுடைய அனுகிரகம். ஏதாதித்யகதம் தேஜ ஜெகத்வாசய தேகிலம் யச்சந்திரமதி, சந்திரனத்தில் இருக்கக்கூடியதான தேஜஸ் ஒளி அது பரமாத்மாவுடைய ஒளி. அந்த சாதாரணமாக ஒரு நாளைக்கு கேட்டார் கிருஷ்ண பரமாத்மாவை, உலகத்தில் இருக்கிறவ எல்லோரும் உங்களை போய் நமஸ்காரம் பண்றா, அது எப்படின்னு வயசு வித்தியாசம் இல்லாம உங்களை விட சின்னவாள் உங்களை நமஸ்காரம் பண்ணினா பரவாயில்லை, ஏதோ உலகத்தில் கண்டு உங்களை விட வயசானவாளும் உங்களுக்கு நமஸ்காரம் பண்றா, உங்களை விட ரொம்ப படித்தவாளா இருக்க அவளும் உங்களுக்கு நமஸ்காரம் பண்றா, இது என்ன விவகாரம் கிருஷ்ணா, நீங்க யாருக்காவது நமஸ்காரம் பண்ணியிருக்கீரோ அப்படின்னு கேட்டா பார்க்கணும்னு சத்யபாமான்னு அதுக்கு கேட்டா. இப்படிலாம் உண்டா, நீங்களும் யாராவது நமஸ்காரம், நான் இங்கேயும் பார்த்ததில்லை உங்களை, நீங்க நமஸ்காரம் பண்ணி அப்படின்ட்டு ஒரு ஏற்றம். ஏன்னா நம்ம தர்மபுத்திரருக்கு பகவான் நமஸ்காரம் பண்ணியிருந்து பார்க்கல, தர்மபுத்திரரை பார்த்ததுமே பகவான் கீழ் விழுந்து சேமிப்பாரு தர்மபுத்திரர். என்ன தர்மம், வேதோக்தமான தர்மத்தை காப்பாற்றுறவர் அல்லவா, அதனால சேமிப்பார். இதை பார்க்கல நம்ம, நீங்க யாராவது ஜெயிக்கிறது உண்டோ அப்படின்னு அவர் சொன்னார். ஆறு பேரை நான் ஜெயிக்கிறேன்ட்டு அவர். என்ன பண்றது, நீ பார்த்தது இல்லம்மா, உலகத்துல ஆறு பேர் இருந்தா நான் அவரை ஜெயிக்கிறேன். என்ன, நித்யன்னதாதா தருணோக்னிஹோத்ரி, நித்தியம் ஒருத்தருக்கு அண்ணன் வச்சுட்டு இருக்க, அதிதி வந்தானே அவளுக்கு அன்னத்தை போட்டு அப்புறம் சாப்பிட, அப்படிப்பட்டவாளுக்கு நான் நமஸ்காரப்படுறேன். தருணோக்னிஹோத்ரி, சின்ன வயசுலயே இருந்து கல்யாணம் பண்ணு விடாம அக்னிஹோத்திர பிரதி தினமும் பண்ணிட்டு இருக்க பார்த்தேல, அவளுக்கு நான் நமஸ்காரம் பண்றேன். அதோட மட்டும் இல்ல, மாசோபவாசி, ஒவ்வொரு மாசமும் ஏகாதசி அன்றைக்கு உபாசம் பண்ணிட்டு இருந்தா அவளுக்கு நான் நமஸ்காரம் பண்றேம்மா. பதிவிரதாச்சா, பதிவிரதாஸ்திரிகளுக்கு நான் நமஸ்காரம் பண்றேன். வேதாந்தவிது, வேதாந்தத்தை நன்றா அறிந்து ஆச்சாரத்தோட இருந்தாரு யாரோ அவளுக்கு நமஸ்காரம் பண்றேன். அதற்கு மேல சஹஸ்ரதர்சி, சந்திர சஹஸ்ரதர்சி, ஆயிரம் பிறைகள் பார்த்தவாளுக்கு நான் நமஸ்காரம் பண்றேன். அதனால்தான் நாம என்ன சஹஸ்ர சந்திர தர்சனம், 80 வயசு ஆயிடுதுங்கிறோம் பார்த்தீங்களா, 80 வயசுன்னு இல்ல, 82 வயசு 8 மாசம் ஆகணும், அப்பதான் ஆக்சுவலி அதை பண்ணிக்கணும். அப்படி அந்த இதுக்குன்னா 1000 பிறைகள் பார்த்தா போல, ஒவ்வொரு நாளும் பௌர்ணமி இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் பிறையை பார்த்துவிட்டு தான் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கணும். ராத்திரி ஆகாரம் பண்றதுக்கு முன்னால சந்திரனை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டேன், அப்புறம் வந்துதான் ஆகாரம் சாப்பிடணும்னு நியமம். இப்படி 1000 சந்திரர்களை பார்த்தாலும் பார்த்தேல, அவளுக்கு நிஜமா உயர்ந்ததான ஒரு புண்ணியம். ஏன்னா சந்திரனுக்குள்ள அம்பாள் இருக்காளாம், சந்திரனுக்குள்ள சகல தேவதைகளும் இருக்கலாம், அந்த சந்திர ஸ்வரூபமா இருக்கிறவர் சாட்சாத் பரமாத்மா அப்படிங்கிறது. அதே போலயே நமக்குள்ளையும் சஹசிராரம், நம்ம தலையில ஒரு தாமரை இருக்கான், அந்த தாமரைக்கு நடுவுல சந்திரமண்டலம் இருக்கான், அந்த சந்திரமண்டலத்துக்குள்ள குரு பாதங்களையும் அம்பாளுடைய பாதங்களும் தியானம் பண்ணணும்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அப்படி சந்திர சஹசிரதர்சின்னு சொன்ன, அந்த சந்திராம்சு யாரு, எங்க பரமாத்மா. சம்சார தாப திக்மாம்சு தாப தாபித சேதசாம், ஒரே தரம் பகவான் எப்படி பேச ஆரம்பிச்சார், சம்சாரம்ங்கிற ஒரு தாபம் சார், இந்த வீட்டுல சம்சாரம் இருக்க, அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடியதான கவலைங்கிறது இன்னது என்று சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கவலை. ஆத்தக்குள்ள இருந்தாலும் புருஷாளுக்கு ஒரு மாதிரி கவலை, ஸ்திரீகளுக்கு ஒரு மாதிரி கவலை, அம்மாவுக்கு ஒரு கவலை, குழந்தைக்கு ஒரு கவலை, ஒன்றும் சொல்ல முடியாது. யாரு கவலை ரைட்டு யாரு கவலை தப்புன்னு நினைக்காதீங்க. எல்லோருக்கும் கவலை இருக்கு, அவ்வளவுதான். இந்த சம்சாரத்துக்குள்ள ஒரு தாபம் இருக்கு. அந்த தாபத்துல தாண்டதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது எப்படி இருக்குன்னு, வெயில்ல இருந்தா நீங்க எப்படியோ அப்படி, சம்சார தாபம் எப்படி இருக்க, வெயில்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா நீங்க சொல்லக்கூடியதான விஷயம் இன்னொருத்தருக்கு பிடிக்க மாட்டேங்கிறது. என்ன பண்றது, பையன் சொல்றது அப்பாவுக்கு பிடிக்கல, அப்பா சொல்றது பையனுக்கு பிடிக்கல, ஆனா இருந்துதான் ஆகணும். ஆத்துக்குள்ள ஆத்துக்காரி சொல்றது புடிய புருஷனுக்கு பிடிக்கல, புருஷன் சொல்றது ஸ்திரீக்கு பிடிக்கல, இருந்தாலும் அட்ஜஸ்ட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கல. இதுதான் தாபம். இந்த சம்சாரத்துக்குள்ள இப்படி அந்யூன்யமா இருக்கிறதே அது ரொம்ப கஷ்டம். அது சாட்சாத் ஈஸ்வர அனுகிரகம் இருந்தால்தான் அவர் நினைக்கிறது. நானும் அதான் நினைச்சேன், நம்ம சொல்லணும்னு நினைச்சா நானும் அதான் நினைச்சேன் என்ன அர்த்தம். அந்த மாதிரி நினைக்கிறதுக்கு முன்னால இவர் பண்ணிட்டாருன்ன காரியத்தை, ஓஹோ நான் நினைச்சேன் நீங்க பண்ணிவிட்டு, இது போல நடக்கிறது ரொம்ப கஷ்டம். அது பகவத் அனுகிரகத்தினாலத்தான் வரும். அப்படிப்பட்டதான ஒரு இல்லாம சம்சாரத்தை தத்தளிக்கிற பட்சத்துல அப்படி சம்சார தாப திக்மாம்சு, திக்மாம்சுன்னு அந்த உஷ்ணமான கிரணங்களை கொடுக்கிற சூரியன், தாப தாபித்த சேத்தாம், அப்படி தாபத்தோடு இருக்கக்கூடியதான மனிதர்களுக்கு. ஜெனரலா மனுஷியால கேட்டு பாருங்க, ஏதோ ஒரு கவலை இருந்துட்டே இருக்கு வீட்டுல. ரிட்டையர் ஆயிட்டே சார், உங்களுக்கு என்ன கவலை என்ன? இப்பதான் கவலை ஜாஸ்தியாச்சு. என்ன, இதனால பையனை மட்டும்தான், பசங்களை மட்டும் பாத்துக்க வேண்டியதா இருக்கு. இப்ப பொண்ணு பையனா பையன் பையனான்னு தெரியும். பையனுக்கு ஒரு பொண்ணு, பொய்ய பொண்ணுக்கு ஒரு பையன். இதுல யார் வசத்து, ரெண்டு பேரும் இருந்து தாத்தா மடியில உட்காந்து அடிச்சுக்கிறார், யார சரி பண்றது முடியல. இதுதான் தாபம். இப்படி ஒரு தாபம் சம்சாரத்துக்குள்ள வந்துட்டு இருக்க பதில, இப்படி கதலித்துக் கொண்டிருக்கக்கூடியதான மனிதர்களை சந்திராம் சிரிவ ஆக்லாதகரத்வாது, அந்த சந்திரனுடைய நிலா மாதிரி இருந்து கொண்டு சந்தோஷப்படுத்துகிறாராம் பகவான். பகவான் இடத்துல உங்களுடைய தாபத்தை கொடுத்து விட்டடையானால், உங்களுடைய கவலைகளை பகவான் இடத்துல செலுத்தி விட்டடையானால், சரணாகத தீனார்த்த பரித்ராண பாராயணே, வேற ஒண்ணும் இல்லை, நான் தீனனா இருக்கேன், எனக்கு வழி தெரியல, ஆர்த்தன் ஆயிட்டேன், நான் உங்களை சரணாகதி அடைஞ்சிருக்கேன், எனக்கு வரக்கூடியதான துன்பங்கள்ல உங்கள் இடத்துல செலுத்திவிட்டேன் அப்படின்னு பகவான் இடத்துல செலுத்தி விடுங்க, உங்க மனசை கொடுத்து விடுங்க, தானா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அதனால சந்திரா சம்சார அதோட மட்டுமல்ல, அப்ப அவர் ரொம்ப சீதலமா தான் இருக்காரா, ஒளி இல்லையோ, சந்திரனுடைய ஒளி அவ்வளவு இல்ல. சூரியன் வந்தாரையானால் இனிமேல் இருட்டுங்கிறது உலகத்துல எங்கேயும் இல்லாம போயிடும். ஆனா சந்திரன் இருந்தாரையானால் அந்த அளவுக்கு பிரகாசம் இல்லையே, அப்படி இருட்டும் இருக்குமோ, இனிமேல கிடையாது. இந்த பகவான மனசுல நினைக்க தொடங்குகளையானால் சீதளமாகவும் இருக்கும், மனசுக்கு சந்தோஷமா இருக்கும், இனிமேல கவலை வர்றதுக்கு இடம் இல்லை. ஏன், பாஸ்கர ஜுதி சாதர்மியாது, பாஸ்கரா பான்ன பிரகாசம், ஒளி, ஒளியை உலகத்துக்கு கொடுக்கக்கூடியதான சூரியனுடைய பிரகாசம் போன்றதான பிரகாசம் பகவானிடத்துல இருக்கிறதுனால பாஸ்கர த்யுதிஹி, சூரியன் போன்றதான ஒளி உள்ளவர். எங்க இருந்து ஆரம்பிச்சோம், பிரகாசத்திலிருந்து ஆரம்பிச்சோம். மறுபடியும் திபிவிட்ட பிரகாசனஹா சொன்னோம், ஓஜஸ் தேஜோத்யுதி தரஹா, சாரீரிகமான பலம், மானசிகமான பலம், புத்தி பலம் சொல்லி பிரகாசாத்மா பிரதாபனஹா அப்படி சொல்லி, பிரதாபனாக இருக்கக்கூடியதான பகவான சொல்லி, ருத்தா பகவான் ருத்தனாக சமருத்தனாக, தொட்டதெல்லாம் பரிபூர்ணமாக, எது நமக்கு வேணும்னு நினைக்கிறோமோ அது அங்கே நிறைய இருக்கு. இது இல்லையே நமக்குன்னு மனசுக்கு கவலை இல்லாதான ஒரு நிலைக்கு அளவுக்கு வந்து சேர்ந்து, எப்பொருள் தாங்கள் வேண்டும் என்று நினைக்கிறாளோ அப்பொருள் அங்கே வந்து சேரும். வந்து சேரலைன்னா அதனால நிஜமா நமக்கு உபயோகம் இல்லை, அனாவசியமா நினைக்கிறோம். ஏதோ ஒன்று நீங்க நினைச்சாலும் அது கிடைக்கலைன்னா என்ன அர்த்தம், ஏன் கொடுக்கல உங்களுக்கு பகவான், ஓஹோ இத வாங்கிண்டா இது மேல அவனுக்கு துன்பம், ஆகையால் இப்ப கொடுக்க வேண்டாம். கத்தி ஏன் கொடுக்க மாட்டேங்கிற அம்மா குழந்தைக்கு, அது கண்ணை குத்திக்கும், அதனால வேண்டாங்கிற. அது வேற ஏதாவது கேட்டா கொடுக்கறாளோ இல்லையா? அதே விதமாகத்தான் தங்களுக்கு அதை உபயோகப்படுத்த தெரியல, அல்லது அதனால உங்களுக்கு கெடுதல் வரும்னு சொன்னா அதை கேட்க மாட்டார். ஆகையால் பகவான் நினைக்கிறவாளுக்கு அவ கெட்ட வழியில போறதுக்கு வழியே கிடையாது. கெட்ட வழிங்கிறது அவளால போகணும்னு நினைச்சாலும் போக முடியாது. ஏன்னா உங்களை எப்பொழுதும் பார்க்காது, காப்பாத்துற. புறத்தார் பார்ப்பையோ புரட்டே, முன்னாலையும் பின்னாலையும் பக்கங்கள்லையும் எப்பத்திலையும் பகவான் இருந்து கொண்டு காப்பாற்றுவார். இதான் ஞாசம்னு பேர். நம்ம என்ன சொல்றோம், ருத்ரங்கள்லாம் பண்றோம்ல, புறத்தார் பார்ப்பு சூழி திட்டதோ பச்சாதன்யா திட்டதோ அப்படி எங்களை பக்கத்துல எல்லா பக்கத்துலயும் எல்லா தேவதைகளும் இருக்கணும்னு சொல்றீங்களா இல்லையா? நீங்க ஜபம் பண்ணும்பொழுது போர்போவஸ்வரோம் பந்தா அப்படிங்கிற என்ன பண்றேன், எல்லா திக்கிலையும் உங்களை சுத்தி ஒரு பத்தடிக்கு அப்படி நெருப்பு எரியிறா போல நீங்க நினைச்சுங்கிற ஃபயர் பால்ங்கிறாங்க கம்ப்யூட்டர்ல. இது நாம தான் சொன்னது போர்போசரோ திக் பந்தா. இதெல்லாம் மந்திர சாஸ்திரத்துல இருக்கு. தினந்தோறும் காயத்ரி மந்திரம் தோறும் போர்போசரோம் அப்படின்னு சொல்றோம். அதனுடைய அர்த்தம் என்னன்னு நமக்கு தெரியல. ஏன் அப்படி பிரகாச வடிவமாக பகவான் இருக்கிற ருத்தா அவருடைய எழுத்து இருக்கே ஏகாட்சரம் ஓம் எனக்கூடியதான அக்ஷரம், எல்லோருக்கும் புரியிற மாதிரி வருஷம். ஆனா கிரகத்தாலாம் அது சொல்லப்படாதே அப்படின்னு சில பேர் சொல்ற. நம்ம சொல்லலையேன்னு காயத்ரி சொல்லும் பொழுது சொல்லிட்டு இருக்கோம், பஞ்சாட்சரம் சொல்லும் பொழுது சொல்லிட்டு இருக்கோம், திருவட்டாட்சரம் சொல்றப்ப சொல்லிட்டு இருக்கோம், கணபதி மந்திரம் சொல்றப்ப சொல்லி கொண்டிருக்கோம். ஓங்காரத்தை சொல்லாத யாரும் இல்லை. ஆனால் ஓங்காரத்தை மட்டும் தனியாக பண்றதுங்கிறது மட்டும் சன்னியாசிகளுக்கு. ஆகையால் நாமும் உபாசம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஓங்காரத்தை இல்லாம எதையும் யாரும் பண்றதில்லை. அப்படிப்பட்டதான ஓங்காரமானது ஸ்பஷ்டமான ஒரு பொருளாக ஒரே எழுத்தாக பகவானுடைய ஸ்வரூபம் ஸ்பஷ்டாட்சரஹா. அவர் மந்திர வடிவமாகவே இருக்கிறார். மந்திரத்தினால சொல்லப்பட்டவராகவும் மந்திரமாகவும் வேத ஸ்வரூபமாகவும் பகவான் இருக்கார். அவர் அப்படி தாபனனா இருக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லோருக்கும் குளிர்ச்சி சாதனமாகவும் இருக்கார், ஒளியாகவும் இருக்கார் அப்படிங்கிறது சந்திராம்சு பாஸ்கரத்யுதி. இப்படி ஒரு ஸ்லோகம்.